الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وأوصيكم وإياي بتقوى الله، فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم، إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تزال كل مرضعة عما أرضعت، وتضع كل ذات حمل حملها، وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلى قول وجيم ولون أهل الله سبحانه وتعالى ولون كيول كاهتم ولا تنم قرني سلام ميديكم ساندي نبي سنمار كفوضة رنجل تليور محمد مصطفى صلى الله عليه وسلم النور بالميدلم அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் சபா தாபிஈன்கள் மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினர்களுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமா பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரேணைக்கர்களே, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்று அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக கலந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒப்பிய செய்து கொள்கிறேன். நகரியார்களே, ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரு ஜமான் என்பதாக, கடைசி காலம் என்பதாக சொன்னார்கள். காலங்கள் என்று வரும் பொழுது குறிப்பாக ஹதீஸ் ஷரீஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து காலத்தை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். ஐந்து வகையான காலங்களை குறித்து சொன்னார்கள். முதலாவது நபுவத்துடைய காலம், நபிமார்கள் வரக்கூடிய காலம், அது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிந்து விடுகிறது. இரண்டாவது சொன்னார்கள், எனக்கு பின்னால் 30 வருடங்கள் கிலாபத்துடைய காலம் என்றார்கள். பின்னர் சொன்னார்கள், ஐயாமுல் முழு அரசர்களுடைய காலம், அது உமையார்கள், அப்பாசியார்கள், உஸ்மானியர்கள் என்று. அதிலே இடைவெளியில் பலவிதமான ஆட்சி பிரிவினைகள் உண்டான பொழுதிலும் அந்த காலங்களில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கிலாபத்துடைய அதே வடிவில் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் ஆட்சி செய்யப்படும் ஒரு விதத்தில் நடைபெற்ற ஆட்சியாக இருக்கிறது. நான்காவது காலம் சொன்னார்கள், கொடுங்கோலர்களுடைய காலம் என்றார்கள். இன்னும் சொன்னார்கள், பித்னாக்கள் மேலோங்கக்கூடிய காலம் என்றார்கள், கடைசி காலம் என்றார்கள். இப்படியான பல வார்த்தைகளை கொண்டு இதே காலம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது ஒரு காலம் சொன்னார்கள், சும்மா தக்கூனு கிலாபத்த வரஹ்மா, இன்பு திரும்பவும் ஒரு கிலாபத், இது உம்மத்துக்கு ஒரு அம்மத்தாக இருக்கும். அது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததன் பின்னால் உள்ள காலம். அதுவரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற அந்த அரசாட்சி வீழ்த்தப்பட்ட நாளையிலிருந்து உள்ள காலம் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம். இந்த காலத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் கட்டாயமாக சரித்திரம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வரலாறு என்ன, எங்களுடைய உயர்வு என்ன, எங்களுடைய உயர்வு காலமாக எது இருந்தது, அதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இருந்த நிலை என்ன, அதுக்கு பின்னால் இஸ்லாம் மேலோங்கியதன் பின்னால் இஸ்லாமிய ஆட்சி முறைகள் என்ன, அதற்கு பின்னால் உள்ள தொடரான இந்த உலகம் 1300 வருடங்களாக எந்த நிலையில் இருந்தது, தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, பின்னால் எந்த நிலையில் மாறும், இப்பொழுதைய காலத்தில் எது சாத்தியமாகும், எது அசாத்தியப்படும் என்பது போன்ற சரியான நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ள இதனுடைய வரலாறு மிகவும் துல்லியமாக தெரிந்தவர்களாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும். அன்புடன் நல்லாக நிலையார்களே, யூதர்களுக்கும் அல்லாஹு தஆலா இரண்டு வகையான காலங்களை குர்ஆனில் குறித்து பேசுகிறார். முதலாவது யூதர்களுடைய உயர்வு காலங்கள் இரண்டு. இரண்டு உயர்வு காலங்களில் யூதர்கள் குலப்படி செய்வார்கள் இந்த பூமியில். பனு இஸ்ரவேல் என்ற ஒரு அத்தியாயத்திலேயே அல்லாஹு தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுகின்ற அத்தியாயமாக இறக்கி வைத்திருக்கிறார். அதிலே முடிவு சொல்லிவிட்டார், நீங்கள் இந்த பூமியில் இரண்டு முறை குலப்படி செய்வீர்கள், மேலும் பெரிய பெரிய ஒரு உயர்வை அடைவீர்கள். அவர்கள் செய்கின்ற குலப்படி பெரும் உயர்வாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவர்களுடைய குலப்படியை, அவர்கள் குலப்படி செய்வதை இந்த பூமியில் உள்ள மக்கள் உயர்வாக பார்ப்பார்கள் என்பதை ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டான். நாங்கள் இந்த யூதர்களுடைய உயர்வு காலங்களில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் உயர்வு என்று பார்க்கிறோமோ அவைகள் எல்லாம் குலப்படிகளாக இருக்கின்றன. முதலாவது குழப்ப காலம் இவர்களுடைய முதலாவது அர்த்தவாச காலம் ஆரம்பிக்கிறது. அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்ய அதனை அதனுடைய கட்டிட வேலையை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த கட்டிட வேலையை செய்வதற்கு இந்த யூதர்கள் இடமளிக்கவில்லை, அவர்களை தொந்தரவு செய்தார்கள். அந்த தொந்தரவுகளின் பொழுது அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தால் புண்பட்டார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா லுஐன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில் அலா லிஸானி தாவூத வஈஸா இப்னு மரியம் ذلك بما عصوا وكانوا يعتدون. அதற்கு தாவூத் அதற்கு சீக்கிரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு ரசூல்மார்களுடைய நாவால் இந்த யூதர்கள் சாபமிடப்பட்டார்கள் என்று சொல்கிறது. இந்த ஆட்சி காலத்துக்குள்ளால் இந்த ஜனாதா நிற்கும் அந்த கால பகுதிக்குள்ளால் சைத்தான்கள் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். நல்ல முறையில் கவனமாக கேளுங்கள், இதற்கு பூரணமான கவனத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் விளங்க மாட்டீர்கள். சைத்தான்கள் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். அதாவது ஒரு கிதாபை எழுதுகிறார் இப்ளீஸ், சைத்தான்கள் சேர்ந்து ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். ஒரு புக் கிரியேட் பண்ணப்படுகிறது, கபாலா என்ற பெயரில் ஒரு நூல் வரையப்பட்டது. முழுமையாக சூனிய கலையை அந்த யூதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எழுதப்பட்டது அந்த வேதம். சூனியம் எவ்வாறு செய்வது, சூனியத்தின் மூலமாக உலகை எவ்வாறு வசப்படுத்துவது, சூனியத்தின் மூலமாக உலகை எவ்வாறு ஆட்சி செய்வது என்பது போன்ற ஏராளமான விடயங்களை உள்ளடக்கியதான ஒரு வேதம் எழுதப்பட்டது. எழுதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலமையில் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் இருந்தது, அதற்கு கீழால் குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள் இந்த இப்லீஸும் ஷைத்தான்களும். எப்பொழுது இந்த ஜனாசா விழுந்ததோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவின் பக்கம் மக்கள் கூடினார்கள். அங்கே யூதர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அப்பொழுது இந்த ஷைத்தான்கள் அந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், இந்த சுலைமான் உலகை ஆட்சி செய்வதெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, இதுவெல்லாம் சூனியத்தின் மூலமாக செய்தவை. உலகத்திற்கு சுலைமான் சூனியம் செய்தார், சூனியத்தின் மூலம் உலகை ஆட்சி செய்தார். அவரிடம் ஒரு புத்தகம் இருந்தது, அதனை அவர் மறைத்து வைத்திருப்பார். அதிலிருந்து நான் கற்றுக்கொள்வார் உலகையே வசப்படுத்தும் சூனியத்தை அந்த கிதாபிலிருந்து நான் கற்றுக்கொள்வார். எங்களிடம் அந்த கிதாபு இப்பொழுது இருக்கிறது, நாங்கள் அதனை உங்களிடம் கையளிப்போம். ஆனால் நீங்கள் எங்களை வணங்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் எங்களை வணங்கி அந்த புத்தகத்தை கையில எடுப்பீர்களே ஆனால் சுலைமான் எவ்வாறு உலகை ஆட்சி செய்தாரோ அவ்வாறு நீங்களும் ஆட்சி செய்வீர்கள். அழகித்தலாம் இந்த யூதர்கள் பொதுவாகவே உலக ஆசை பிடித்தவர்கள், மௌத்துடைய வெறுப்புள்ளவர்கள். அவர்கள் இதற்கு உடன்பட்டார்கள். அதாவது இதற்கு பின்னால் வணங்குவதாகவும் அதே போன்று அந்த நூலை அந்த கபாலாவை தாங்கள் பெற்றுக் கொள்வதாகவும் உடன்பட அப்பொழுது அந்த சைத்தான்கள் அதே சிம்மாசனத்துக்கு கீழால் இருந்து அவர்கள் முன்னிலையில் தோண்டி அதனை வெளியாக்கி அவர்களிடம் மோதி காண்பிக்கிறார்கள். எந்த சதியை ஏற்கனவே அவர்கள் செய்து வைத்திருந்தார்களோ அதிலே இவர்கள் அகப்படுகிறார்கள். இதனைத்தான் அல்லாஹ் தஆலா சூர பக்ராவில் பின்வருமாறு சொல்கிறார், இந்த யூதர்கள் சைத்தான்கள் என்ற விடயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியின் விடயத்தில் இவர்களுக்கு ஓதி காண்பித்தார்களோ அந்த வேதத்தை தான் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படியான ஒரு காபிரான வேலை செய்வோர் அல்ல. என்றாலும் இந்த சைத்தான்கள் தான் மக்களுக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்ற காபிர்களாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்றிலிருந்து சைத்தானை இவர்கள் வணங்க ஆரம்பித்தார்களோ, என்றிலிருந்து இந்த கபாலாவை இவர்கள் கையில் எடுத்தார்களோ, அன்றைய நாளையிலிருந்து இந்த பூமியில் இவர்கள் பசாதுக்காரர்களாக குலப்படி செய்பவர்களாக மாறுகிறார்கள். ஏற்கனவே பசாதுடைய தோரணையில் இருந்தவர்கள் தான் அவர்களுடைய பசாதுக்கு அவர்களுடைய குலப்படிக்கு இன்னும் வழிவகை அமைகிறது. குல்லாவுன் அப்பியுக்கும் பிகர்யம்மின்தாலிக்கமசூபத்தன் படைப்பினங்களில் மிக கெட்ட கூலி கொடுக்கப்படுகின்ற ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு அறிவித்து தரக்குமா? அவர்களை அல்லாஹ் தஆலா பாவமட்டான், அவர்கள் மீது கோபம் அடைந்தான். அவர்களுடைய
கூட்டத்தை குரங்கா இன்னொரு கூட்டத்தை பன்றியா உருமாற்றினான். அவர்கள் சைத்தான்களை வணங்கினார்கள். அவர்கள் தான் உலாய்க்க சர்வம் மகான அவர்கள் இஸ்லாமத்தால் பேறு பெற்றவர்கள், நேர்வழியை விட்டும் மிகவும் வலிக்கத்தவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்றையார்களே, யூதர்களை விட மனித விரோதிகளாக முஸ்லிம்களுடைய ஆதி தொடக்கம் அந்த மறை விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இந்த பூமியில் யாரும் கிடையாது என்பதை மறந்து விடாதீர்கள். யூதர்கள் யார் தெரியுமோ, குர்ஆன் யூதர்களை பற்றி என்ன சொல்கிறது, இன்று யூதர்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்கள் ஏன் யூதர்களின் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம்கள், முஸ்லிமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு சிறுவரும் பெரியவரும், ஒவ்வொரு வாலிபரும் வயோதிபரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த யூதர்களுடைய விரோதத்தை பற்றி சொல்லும் பொழுது மக்களில் முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மிக கெட்ட விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் எவ்வாறு நலவுடையவர்களாக மாறுவார்கள், இந்த யூதர்கள் இருக்கிறார்களே அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்துவிட்டால் அவர்களுக்கு அது கஷ்டமாகிவிடும். உங்களுக்கு ஏதாவது நஷ்டங்கள் நொம்பலங்கள் நோவினைகள் நடந்தால் அதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையாக இருந்த அல்லாஹ்வை பயப்படுவீர்களே ஆனால் லாயதுருக்கும் கைதுவும் செய்யா, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராது என்று குர்ஆன் சொல்கிறது. பொறுமை என்பது பழமையில் செய்ய வேண்டியது, பொறுமை என்பது புதுமையை உருவாக்குவதல்ல, நல்ல முறையில் விளங்க வேண்டும். பொறுமை என்பது பழமையில் பொறுமையாக இருப்பதற்கு பெயரே ஒழிய ஒரு புதுமையை உருவாக்கி அதிலே ஒன்றுபடுவது, அதிலே வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடுவது, அதிலே முரண்பாட்டில் உடன்பாடு என்று சொல்வது, இது ஒரு போலும் நேர்வழியாக மாறுவதில்லை. நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை பயப்படுவீர்களே ஆனால் லாயதுருக்கும் கைதுகும் செய்யா, உங்களுடைய உங்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சியால் எந்த ஒரு கஷ்டமும் தொந்தரவும் ஏற்படாது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் எல்லாத அந்த விரோதிகளை நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்களை அவர்கள் சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த விரோதம், அந்த கோபம், அந்த கோரம், அந்த அகோரம் அது எவ்வளவு பயங்கரமானது என்றால் அது ஒரு சில வேளை அவர்களுடைய நாவால் வெளிப்பட்டு விடுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் இல்லை என்றால் அவர்கள் என்ஜிஓக்களுடைய அந்த கான்பரன்ஸில், அவர்களுடைய ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அவர்கள் ஒரு சில விடயங்கள் அவர்களுடைய நாவால் தப்பி தவறி வெளியாகிறது. அவர்களுடைய நாவால் தப்பி தவறி வெளியாகி விடுகிறது. அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த சதி, அந்த குரோதம் அது ரொம்ப பயங்கரமானது என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பர்களே, நல்லடியார்களே, உலகில் முஸ்லிம்களுடைய விரோதிகள், மனித விரோதிகள் அவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். அதற்கு சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துடைய வஃபாத்துக்கு பின்னால் ஏராளமான நபிமார்களை இவர்கள் கொலை செய்தார்கள், ஏராளமான நபிமார்களை இவர்கள் பொய்ப்பித்தார்கள். எப்பொழுதும் அம்பியா நபிமார்களை எந்த உரிமையும் இல்லாமல் இவர்கள் கொலை செய்கிறார்கள். நீங்கள் நபிமார்களில் ஒரு கூட்டத்தை கொலை செய்தீர்கள், இன்னொரு கூட்டத்தை பொய்ப்பித்தீர்கள் என்று குர்ஆன் இவர்களை விளக்குகிறது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சார் என்பதாக பதிலூறு சொன்னார்கள். وقولهم على مريم بهتانا واثما عظيما وقولهم ان قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله ان الله وديه தூதராகிய المسيح حضرت عيسى عليه السلام அவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்ற இவர்களுடைய வாதம். وما قتلوه وما طلبوه ولكن شبه لهم அவர்கள் حضرت عيسى عليه السلام கொலை செய்யவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை என்றாலும் அங்கே அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தில் உருமாற்றப்பட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்று வரப்போகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒன்றுபின் இஸ்லாத்தை ஏற்று வருவார்கள், இல்லை என்றால் செத்து மடிவார்கள், மறந்து விடாதீர்கள். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஓரிரு தடவைகள் அல்ல, பல தடவைகள். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது. ஒரு நாள் யூதர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், பனு நதீர் என்ற அவர்களுடைய கோத்திரம், நீங்கள் எங்களுடைய கோட்டையில் வந்து எங்களுக்கு இஸ்லாத்தை படித்து தர வேண்டும், நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சில சஹாபாக்களும் அங்கே போக அந்த கோட்டைக்குள்ளால் ஒரு சுவருக்கு பக்கத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அங்கே ஏற்கனவே கதி தயாராக இருந்தது. அந்த சுவருக்கு மேலால் ஒரு திருகை கல்லை ஏற்றி வைத்திருந்தார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேனியிலே தள்ளி விடுவதற்காக. அங்கே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா வஹீ மூலமா அறிவிக்க உடனடியாக வெளியாகி அந்த கூட்டத்தை மதீனாவை விட்டு துரத்தி அடித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குடிய யுத்தத்தை அறிந்திருப்பீர்கள். அஹ்ஸாபுடைய நாள் மிக பயங்கரமான ஒரு நாள். 10,000 காபிர்களுக்கு முன்னிலையில் 3,000 முஸ்லிம்கள் அங்கே போர் தொடுத்த ஒரு நாள். மதீனாவை சுற்றி அகலிகள் தோன்றப்பட்டிருந்தன. அகலியை தாண்டி அந்த காபிர்கள் வந்தார்கள் என்றால் மதீனாவை கீறி கிழித்திருப்பார்கள். அன்பரை நல்லாவினர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அங்கே 4 யூத கோத்திரங்கள் வாழ்ந்தார்கள். பனு ஹாரிஸ், பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுகா. இவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். மதீனாவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்றால் யூதர்கள் உதவுவார்கள், யூதர்களுக்கு பிரச்சனை என்றால் முஸ்லிம்கள் உதவ வேண்டும் என்று எழுத்தில் கைச்சாத்திடப்பட்டது. இந்த சந்தம் இது ஒரு முஸ்லிம்களுக்கு நடைபெற்ற பிரச்சனை. இந்த நேரத்தில் இந்த பனு குறைபாக்கள் முஸ்லிம்களுடைய உடன்படிக்கையை முறித்து காபிர்களுடன் போய் சேர்ந்து கொண்டார்கள் அவர்களிடம் பழி வாங்குவதற்காக. என்று அல்லாஹ் ஒரு திருமறையுடைய அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறான். அஹ்ஸாப் என்பது அந்த கந்தக்குடைய நாளை குறிக்கிறது. وتظنون بالله الظنون هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. எப்பொழுது உங்களுக்கு முன்னாலும் பெரிய பட்டாளங்கள் படைகள் இருந்தனவோ, உங்களுக்குள்ளால் இருந்தும் படை பட்டாளங்கள் வெளியாகி வந்தனவோ, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குளிக்கு வர ஆரம்பித்தது. உங்களுடைய பார்வைகள் பருகிவிட்டன. நீங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் விதவிதமாக எண்ணம் கொள்ள ஆரம்பித்தீர்கள். அந்த இடத்தில் தான் முஃமின்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரைந்த அல்லாஹ்வினுடையார்களே, அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கைப்பற்றப்பட்டது. அன்றுதான் முஸ்லிம்களுடைய உயர்வு காலம் ஆரம்பிக்கிறது. நல்ல முறையில் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். எதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழால் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதோ அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு உயர்வே உயர்வுதான். எப்பொழுது பறிப்போகிறதோ அது முஸ்லிம்களுக்கு பாதகமானது. அது யூதர்களுடைய உயர்வு காலம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்களோ, அதுக்கு பின்னால் யூதர்கள் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆட்சி செய்கிறார்கள். அங்கே ஷைத்தானுக்கு வணக்க வழிபாடு செய்யப்படுகிறது. இன்றும் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்து விட்டு அங்கே நாங்கள் சலோமான் டெம்பிள், அந்த சலோமான் டெம்பிளுக்கு இன்னொரு பெயர் தான் சாத்தான் டெம்பிள், ஷைத்தானுடைய டெம்பிள், அதனை அவர்கள் கட்ட நினைக்கிறார்கள். நாங்கள் போட்டோக்களில் பார்க்கின்ற அந்த கட்டடம் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது வேறொரு கட்டிடம் என்று அவர்களுடைய சதி பிரகாரம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் இடித்து விழித்து விட்டால் முஸ்லிம்கள் அதற்கு எதிராக பேசும் பொழுது சொல்லுவார்கள், இதோ நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வீழ்த்தவில்லை, அது உங்களுடைய கண் எதிரை பார்த்ததோ அது பாக்கியாக இருக்கிறது என்பார்கள். ஒருபோதும் அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல, அது குப்பா என்பார்கள். எந்த இடத்திலிருந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்களோ அந்த இடத்தில் கட்டப்பட்ட அந்த குப்பா தான் நாங்கள் பார்க்கின்ற அந்த கட்டிடம். முஸ்லிம்களிடமிருந்து பறிபோன பொழுதிலிருந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை திரும்பவும் கைப்பற்றும் வரையுள்ள காலம் அது யூதர்களுடைய முதலாவது பத்தாவது காலம். இஸ்ராயலுடைய நானாவது வசனத்தை உங்களிடம் ஓதினேன். ஐந்தாவது வசனம் ஃபைதா ஜா வஅதுஹுமா, இந்த இரண்டு குலப்படிகளே முதலாவது குலப்படி நிறைவுக்கு வரும் பொழுது பாஸ்னா அலைக்கும் இபாதல்லனா, எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் அங்கே அனுப்பி வைத்தோம், அந்த யூதர்களின் பக்கம் அனுப்புகிறோம், உலி பஸ்ஸின் ஷரீத், ரொம்ப சக்தி பலமுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சுவர்களை எல்லாம் இடித்துக் கொண்டு சதிகளை எல்லாம் முறித்துக் கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் நுழைந்தார்களே, அதுதான் அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புறையினர்களாக நிலையார்களே, அதில் இருந்து முஸ்லிம்களுடைய உயர்வு ஆரம்பிக்கிறது. ஹிஜ்ரி 16 கடைசியில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அன்றிலிருந்து தொடர்கிறது முஸ்லிம்களுடைய உயர்வு. ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. உலகத்துடைய 3/2 22 லட்சம் சதுர மைல்களை இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். வெறுமனே ஒரு ஹிஜாஸ் மாத்திரம் அல்ல, ஒரு சிறிய ஒரு பூமி அல்ல, 22 லட்சம் சதுர மைல்கள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சிக்கு கீழால் வருகிறது. அங்கேதான் அவர்களுடைய தூதுத்துவம் பூர்த்தியாகிறது. அக்கான மார்க்கத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் தன்னுடைய தூதரை தூதராக்கி அனுப்பினான். இந்த மார்க்கத்தை அவர் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்வதற்காக என்று இவைகளெல்லாம் இஸ்லாத்துக்கு கீழால் வந்ததோ அப்பொழுதுதான் இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்குகிறது.
பார்த்தாகும் பொழுது தபூக்கு வெளியால் கல்வாலை செல்லும் தபூவத்துக்கு பின்னால் ஒரு பிரயாணம் செய்வது கூட கிடையாது,
ஒரு தூதுவரை அனுப்பியது கிடையாது. கடிதங்களை அனுப்பி வைத்தார்கள் இந்த நாடுகளுடைய ஆட்சியாளர்களுக்கு, அபிசீனியாவுடைய ஹபஷாவுடைய அந்த அதிபர் அந்த நச்சாட்சி மாத்திரம்தான் அதுக்கு வழிபட்டார். மற்றவைகள் எல்லாம் சஹாபாக்கள் மூலமா கைப்பற்றப்பட்டவை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தீனை எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்யும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டு பார்த்தார்கள். அவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். யாராவது சஹாபாக்களுடைய விடயத்தில் விரல் நீட்டுவார்களே ஆனால், குறை நினைப்பார்களே ஆனால், குறை குறைத்து அவர்களை மதிப்பிடுவார்களே ஆனால், அவர்கள் எப்போதும் ரசூலுல்லாஹை மதித்தவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு போதும் மூமின்கள் கிடையாது. மறந்துவிடாதீர்கள்
அடியார்களே.
அதற்கு பின்னால் அதற்கு உமர் கத்தாப் ரதியல்லாஹுடைய ஆட்சி, இது சலாத்துடைய உயர்வு, இது யூதர்களுடைய தாழ்வு, இது தொடர்கிறது. இது கிலாபத்துடைய காலம் நிறைவுக்கு வந்தாலும் 1924 இந்த பூமியில் ஒரே ஒரு ஆட்சி தான் முஸ்லிம்களுடைய ஆட்சியாக இருந்தது. யாரும் இந்த சவுதி அரேபியாவை, இந்த கத்தாரை, துபாயை, பஹ்ரைனை, குவைத்தை, ஜோர்டானை, இது போன்ற 48 நாடுகளை முஸ்லிம் நாடுகள் என்று, இஸ்லாமிய நாடுகள் என்று நினைக்க வேண்டாம். இவர்கள் எல்லாம் யூதர்களுடைய அடிவர்களுக்கு மறந்துவிடாது. யூதர்களுடைய அடியாட்கள் இவர்கள். இவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் தான் இன்று முஸ்லிம்களை பிரித்து கூறு போட்டு அவர்களுடைய பூர்வீகத்தில் இருந்து அகற்றி மதுகபில வெறுப்பை உண்டாக்கி அல்லாஹ்வுக்கு உருவம் பாடும் அகீதாவாகிய இந்த அநியாயக்காரர்களுடைய அகீதாவை உருவாக்கி வைத்தது. இவர்களுடைய அநியாயங்கள் எல்லாம் மேலோங்க உதவியாளர்களாக பின்னணியில் யூதர்கள் இருக்கிறார்கள். மறந்துவிடாதீர்கள்.
அன்புடையார்களே,
1905 முதன் முதலாக இஸ்லாமிய வரலாற்றில் அதில் துமர் ரதியல்லாஹுடைய ஆட்சிக்கு பின்னால் ஒரே ஒரு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முழு பூமியிலிருந்து ஒரே ஒரு நாடு பிரிகிறது. அதுதான் ரியாத். அதுதான் ரியாத். ரியாதை பிரித்தெடுத்த அந்த அநியாயக்காரர்கள், ரியாதை பிரித்தெடுத்த அந்த மூலேறிகள் தான் முஸ்லிம்களுடைய பயங்கரமான விரோதிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ரியாத் எப்போது பிரிக்கப்பட்டதோ 1905 அதுதான் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் முதலாவது பிரிவு. முதலாவது பிரிவு மறந்து விடாதீர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள். 2 ஆட்சி இருக்கவில்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற கொடியவர்கள் ஆட்சி செய்தார்கள். 2 ஆட்சி இருக்கவில்லை. முஹஸ்ஸிம் போன்ற அகீதாவில் சீர்கெட்டவர்கள் ஆட்சி செய்தார்கள். மஹ்மூத் போன்றவர்கள், அதிலே 2 ஆட்சி இருக்கவில்லை. அப்பாசியாக்கள் ஆட்சி செய்தார்கள், 2 ஆட்சி இருக்கவில்லை. மிக கெட்ட காபிமிக்கள் ஆட்சி செய்தார்கள், 2 ஆட்சி இருக்கவில்லை. அதே போன்று உஸ்மானியர்கள் ஆட்சி செய்தார்கள், 2 ஆட்சி இருக்கவில்லை. முஸ்லிம்களுடைய இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் இது ஒரே ஒரு ஆட்சி தான். அதிலிருந்து நாங்கள் பிரிந்து கொள்கிறோம் என்று முதலாவது பிரிந்தவர்கள் தான் ரியாதை பிரித்தெடுத்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த சவுதியாவை நிறுவ 300 யுத்தங்கள் செய்தார்கள், முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். அன்வானுல் மஜித்தி தாரிக் நஜித் என்ற இவர்களுடைய கிதாபை எடுத்து பாருங்கள், இவர்கள் 300 யுத்தங்கள் செய்து 450,000 முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். சவுதியா என்ற ஒரு நாட்டை உருவாக்க 1924 தான் அந்த சவுதியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, மறந்து விடாதீர்கள். அதே ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முஸ்தபா கமால் என்ற மௌதேவி சுல்தான் அப்துல் ஹமீத் தானி உஸ்மானி ரஹிமுல்லா அவர்களை ஜெயிலிலே போட்டுவிட்டு துருக்கியில் ஆட்சியை நிலைநாட்டி, இந்த ஹிலாபத் இதற்கு பின்னால் கிடையாது, இதனை நாங்கள் திருத்து விட்டோம் என்று அறிவிப்பு செய்கிறார். அங்கேதான் யூதர்களுடைய சதிக்குட்பவர்கள் எல்லாம் ஆட்சி பிரிவுகளை உண்டாக்கினார்கள். வெறுமனே ஒரு சிரியாவை உருவாக்க 16,00,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். புகாராவை பிரித்தெடுக்க உத்பாசித்தான் என்ற பூமியை உருவாக்க 8,00,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், ஜோர்டான், இந்த 5 உள்ள பூமிகள் அந்த ரஷ்யாவுடைய தெரிந்த நாடுகள், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், இது போன்ற நாடுகள், இவைகளை பிரித்தெடுக்க 16 நாடுகள் அவைகள், இவைகளை பிரித்தெடுக்க 1.5 கோடி முஸ்லிம்கள் இந்த பூமியிலே கொலை செய்யப்பட்டார்கள், மறந்து விடாதீர்கள். இவைகள் மறைக்கப்படுகின்ற ஒரு தரித்திரமாக இருந்தாலும் இங்கே உலமாக்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய அழிவு கால் அடிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் தான் ஸ்கூல் சிலபஸ் மேலோங்கியது. நீங்கள் பார்க்கலாம், 1844 தான் இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிலபஸ் போடப்பட்டது, மறந்து விடாதீர்கள். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த நாளும் சதியிலோ வாழாதீர்கள், சதிக்குள்ளால் மகமையை ருசிக்காதீர்கள், இதனுடைய உள்ளங்கத்தை விளங்க முயற்சி செய்யுங்கள், இதனுடைய அடிப்படையை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். 1844 தான் இந்த பாடசாலைகள், இந்த யூனிவர்சிட்டிகளுடைய இந்த சிலபஸ் போடப்பட்டது. அதுக்கு பின்னால் இலங்கை வரலாற்றில் பாடசாலையுடைய தரத்திரம் என்ன, உங்களுடைய ஊருடைய பாடசாலை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 1890 முன்னால் இலங்கையில் ஒரு பாடசாலை கிடையாது. உலகில் 1870 முன்னால் இந்த கல்விக்கு ஒரு தரித்திரம் கிடையாது. இது 1300 வரை முடியுமானால் ஒரே ஒரு முஸ்லிமை காட்டுங்கள், வயல்லாத ஒன்றை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம். எவ்வளவு காலம்? ஹிஜ்ரி 1300 வரை. ஹிஜ்ரி 1300 வரை இஸ்லாமிய வரலாற்றில் முடியுமான ஒரே ஒரு முஸ்லிமை காட்டுங்கள், வஹய் அல்லாத ஒன்றை, குர்ஆன் சுன்னா அல்லாத ஒன்றை ஐம்பதாக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு முஸ்லிமை தரித்திரத்தை காட்டுங்கள். நான் இதனை 8 வருடங்களாக மின்பர் மின்பராக சொல்லி வருகிறேன், முடியுமானால் ஒரு முஸ்லிமை காட்டுங்கள். இது 1300 வரை முஸ்லிம்கள் எல்லோரும் அறிவென்று எதையாவது கற்றார்கள் என்றால் அது வகையை கற்றார்கள். உலமாக்களிடம் போய் கால் மடித்தார்கள். அந்த காலத்துடைய உலமாக்கள் அவுலியாக்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய மஹப்பத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பில், சாலிஹான அடியார்களுடைய அன்பில், அந்த பாசறையில் இஸ்லாமிய மஹப்பத்துள்ள ஒரு குழந்தையாக மாற்றினார்கள். பிள்ளைகள் ஜொப்பேறி எளிமை கற்றுக்கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கு பெருமை அளிக்க எளிமை கற்றுக்கொள்ளவில்லை, சரியத்தை நிலைநாட்ட அல்லாஹ் விளங்க, ரசூலுல்லாஹ் விளங்க, தீனை பரிபூர்ணமாக தன்னுடைய வாழ்க்கையை அடித்து நடக்க உலமாக்களிடம் இன்மை தேடினார்கள். இன்று என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்யாவுடைய மோகம் இல்லாத ஒரு பிள்ளை பாடசாலை செல்கிறதா? சொல்லுமாறு மோகம் பாவங்கள் அனைத்துடைய தலையிடுகிறார்கள். தலை துன்யாவுடைய மோகம் இல்லாத ஒரு பிள்ளை பாடசாலை செல்கிறதா? பிஞ்சு குழந்தை 3 வயது 4 வயது 5 வயது 6 வயது இந்த பிஞ்சு குழந்தை பாவம் அறியாத குழந்தை அது ஒரு ஒரு கழுதை பொன் சுமந்தது போன்ற ஒரு பேக்கை தூக்கி செல்லும் பொழுது அதற்கு சரியான முறையில் துன்யாவுடைய மோகம் இல்லை என்றால் அதற்கு உத்தியோக வெறி இல்லை என்றால் தான் ஒரு உத்தியோகமாக மாற வேண்டும். தான் ஒரு உலகில் நல்ல இடத்துக்கு வர வேண்டும். நான் துன்யாவை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையை துன்யாவுடைய மோகம் என்ற பாவத்தை செய்ய வைப்பது தாயும் தந்தையும் தான், ஆ தானும் ஆ சிறுவையும் தான். நேரடியார்களே, உண்மைகளை மறைக்கலாம், உண்மைகளை வெளியாக்கும் பொழுது கோபப்படலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு போதும் ஹக்கு பாத்தில் ஆகுவதில்லை, பாத்தில் ஹக்கு ஆகுவதில்லை. மறந்து விடாதீர்கள். இந்த பாடசாலை கல்வி என்பது அல்லாஹ்வுடைய அளவுக்குரியது, மறந்து விடாதீர்கள். இந்த உலகில் முஸ்லிம்கள் இவ்வளவு நாசத்தை அனுபவிப்பது இந்த கருத்தியால் என்பதை மறந்து விடாதீர்கள். 3 வகையான அடிமை பற்றி குர்ஆன் சொல்கிறது. முதலாவது குர்ஆன் சுன்னா என்ற அந்த நபித்துவத்துடைய அடிமை, அந்த ஞானம் இதனை காலையான நல்லடியார்களின் வழிமுறையில் விளங்குவது இது நேர்வழியுடைய அயல். இரண்டாவது இதே குர்ஆன் சுன்னாவை யூதர்களுடைய அபிவர்திகளின் பின்னணியில் விளங்குவது இது வழிகேட்டுடைய அயல், தன்னுடைய மன உச்சையை அதிலே போடுவது. குர்ஆன் சொல்கிறது அழைத்த மனித கதையில தன்னுடைய மனோச்சரியை கடவுளாக ஆக்கிக் கொண்டானே, அவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அவனை அல்லாஹ் இல்மின் மூலமாக அவனை கருத்து விட்டான். முன்னோர்களை எதிர்க்கக்கூடிய மதுகபர்களை மதுகபுகளை தகர்க்கக்கூடிய குறிப்பாக இந்த நாட்டில் சாபை மதுகம் 1200 வருடங்களாக வாழ்கிறது. 1200 வருடங்களா உதியமானால் 141 நான் இந்த வாதத்தை வைக்கிறேன். உதியமானால் யார் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். 141 1327 வரை எவ்வளவு காலம்? 241 1327 வரை 1000 வருடங்களுக்கு மேலால் மருகம் வேண்டாம் என்று பேசிய ஒரு முஸ்லிமை தரித்திரத்தில் கொண்டு வார்கள். ஒரு முஸ்லிமை முதியமான ஒரே ஒரு முஸ்லிமை கொண்டு வாருங்கள் தரித்திரத்தில். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்று அவனே சொல்கிறான். அவனுக்கு உதாரணம் சொல்ல அவனை ஒப்பாக்க எதுவும் கிடையாது. அவன் மனிதர்களுக்கோ படைப்பினர்களுக்கோ ஒப்பாகவன் அல்ல. மனிதர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யஸ்ஃபூன். மனிதர்கள் எண்ணும் எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். இந்த பரிசுத்தமான அல்லாஹை பரிசுத்தப்படுத்தாமல் அவனுக்கு கையை காலை உடலை இடத்தை அரசை குருசியை நிலைநாட்டிய அந்த முஸ்லிக்குகள் அந்த அநியாயக்காரர்கள் இவர்களுடைய சரித்திரம் என்ன என்று சவுதியா நிறுவப்பட்டதோ அன்றுதான் இவர்களுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. மறந்து விடாதீர்கள். அயல் என்பது நேர்வழியுடைய அயல் என்பது உலக வரலாற்று சாலையான அதிகாரிகளுடைய அந்த சிறையில் அந்த வழிமுறையில் குரானை சுன்னாவை விளங்குவதற்கு சொல்லப்படும். இரண்டு வகையானதை சொன்னேன். மூன்றாவது ஒரு அயல்மை குரான் சொல்கிறது, தெளிவான அத்தாட்சிகளை இடத்தில் கொண்டு வந்த செய்திகளை கொண்டு வந்த பொழுது அந்த காலத்தில் இருந்த மக்கள் காபிர்கள் அவர்களிடமும் அறிவிருக்கிறதா சொல்லி பெருமை அடித்தார்கள். நீங்கள் அறிவை கொண்டு வந்தீர்களா, நாங்களும் அறிவாளிகள் தான் என்று ஒரு அறிவை முன்னால் வைத்து மோதினார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களிடமிருந்த ஒரு அறிவை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்கள். எந்த அறிவை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்களோ அதே அறிவை வைத்து நாம் அவர்களை அழித்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. இது அதாபுக்குரிய அறிவு, அதாபுக்குரிய அறிவு. 1844 வரை இந்த உலகில் கல்வி என்று ஒன்று இருந்திருக்குமானால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தெளிவான அத்தாட்சிகளாகிய வகையுடைய ஐந்து மாத்திரம் தான். மறந்து விடாதீர்கள் என்று இந்த காபிர்கள் சிலபஸ் போட்டார்களோ அந்த சிலபஸ் இது ரசூல்மார்கள் கொண்டு வந்த அறிவுக்கு முரணானது. இது அதாவது கூறியது மறந்து விடாதீர்கள். இதனுடைய முரண்பாட்டை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். சயின்ஸ் என்பது ஒன்றிருப்பின் வகையிலிருந்து திருடப்பட்டதாக இருக்கும், இல்லை என்றால் அது குபுராக இருக்கும், அதனை ஈமான் கொண்டவன் காபிராகி விடுவான். இதுதான் சயின்ஸ். உங்களுக்கு நிறுவ வேண்டும் என்றால் எனக்கு அந்த தலைப்பில் ஒரு நேரம் தாருங்கள், நான் உங்களுக்கு 50 காரணங்களை முன்னால் வைப்பேன். 50 காரணங்கள், ஓரிரு காரணங்கள் அல்ல. நீங்கள் பட்டப்பாலில் சூரிய வெளிச்சத்தை விளங்குவது போன்று விளங்குவீர்கள். இந்த காபிர்களுடைய வழிமுறையை இவர்களுடைய வழிகாட்டலை ஹலால் என்று நினைத்தார்கள். பிஞ்சு குழந்தையை டான்ஸ் பண்ண வைத்து மியூசிக்கை ரசிக்க வைத்து தினாவுடைய ஆரம்பத்தை அதனுடைய உள்ளத்தில் போட்டுவிட்டு தாயும் தந்தையும் உறவினர்களும் நண்பர்களும் ரசிக்கவில்லையா? இதனை நீங்கள் மாற்றம் என்று சொல்லப் போகிறீர்களா? உத்தியோகம் என்றால் என்ன? உத்தியோகத்துடைய சரித்திரம் என்ன? உத்தியோகத்துக்கு 100 வருட சரித்திரம் கிடையாது. மறந்து விடாதீர்கள், 100 வருட சரித்திரம். உத்தியோகர்கள் துன்யாவை மஹப்பத் வைப்பவர்களாக இருப்பார்கள். யாரும் கோபிக்க வேண்டாம். அவர்களிடம் போய் ஒரு மதரசாவுக்கு ஏதாவது கேளுங்கள், ஒரு மஸ்ஜிதுக்கு ஏதாவது கேளுங்கள். நிர்பந்தத்திற்காக அந்த இடத்தை சமாளிப்பதற்காக ஏதாவது செய்வார்களே ஒழிய, ஒரு மஸ்ஜிதை கட்டியவருண்டா, ஒரு மதரசாவை நடத்தியவருண்டா, ஒரு ஏழை காரியத்தை செய்தவருண்டா, ஒரு குமரி காரியத்தை செய்தவருண்டா? முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை மண்ணாக்கினார்கள். வியாபாரிகளாக இருந்தார்கள் முஸ்லிம்கள். ஒரு வியாபாரி ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் என்று வையுங்கள். அந்த சம்பாதியத்தில் எத்தனை லட்சம் ஜகாத் கொடுத்திருப்பார், எத்தனை கோடி சதகா செய்திருப்பார். அவருடைய 2 மகனை உத்தியோகனாக்கி 2 மகளுக்கு உத்தியோகம் மாப்பிள்ளை எடுத்தால் இவனுடைய வியாபாரம் அதனுடன் நின்று விட்டது. 10 கோடிக்கும் சொந்தக்காரனா போன்றவன் ஐக்கோல் கட்டையின் பக்கத்தில் போன நாய் போன்று வந்தான். கிடையாது, தக்காத்து கிடையாது. நான் கேட்கிறேன், இவர்களுடைய சீரங்களுக்கு தக்காத்து என்ன என்று உலமாக்களிடம் கேளுங்கள். அறியாமையை நோக்கி உம்மு சென்று கொண்டிருக்கிறது. இது அறிவாளிகள் யுகம் அல்ல, இது அறியாதவர்கள் யுகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா பைன ஸாஅத்தில் ஸா யன்ஸிலு ஃபீஹா அஸ்ஸஹர் வ யர்ஃபஉ ஃபீஹா அல்-அல்ம். கியாமத் நெருங்கி விட்டால் ஒரு காலப்பகுதி இருக்கிறது, அந்த காலப்பகுதியில் மடமை இறங்கிவிடும், அறியாமை இறங்கிவிடும், அல்ம் உயர்த்தப்பட்டுவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த காலத்தில் யாராவது ஒரு அறிவாளியை காண வேண்டும் என்றால் அவர் முன்னோர்களை பார்க்கட்டும், எங்களுடைய முன்னே உள்ள மாக்களை பின்பற்றட்டும், அந்த இமாம்களை, அந்த அவுலியாக்களை, அந்த முன்னாள் போன நல்லடியார்களுடைய வழிமுறைகளை எங்களுடைய வழிமுறைகளை ஆக்காத வரை, அதனை நாம் எதிர்க்காத வரை, அவர்களிடமிருந்து வெறுமனை மார்க்கத்தை மாத்திரமல்ல, தொழுகையை மஸ்ஜிதுக்குள்ளால் உள்ள அமலை மாத்திரமல்ல, அவர்களிடமிருந்து அயல்மை, அவர்களிடமிருந்து தகவலை, அவர்களிடமிருந்து மருத்துவத்தை, அவர்களிடமிருந்து தலைமைத்துவத்தை எடுக்காதவரை நாங்கள் இடையிலா ஆட்டு மந்தைகள் போன்று தத்தளிப்பவர்களாகவே இருப்போம் என்பதை மறந்துவிடாதீர்கள் அன்புகளே. இது யூதர்களுடைய இரண்டாவது குலப்படி காலம், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி காலம். கோடிக்கணக்கில் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோகின்றன, ஆனால் கேட்பார் பார்ப்பார் யாரும் கிடையாது. இந்த நிலைக்கு முடிவு வரும் பொழுது, கடைசி முடிவு வரும் பொழுது அந்த யூதர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் மீண்டும் கைப்பற்றுவார்கள். வலியது குழு மஸ்ஜித் கமதகலு ஒவ்வொல மர்ரா எல்லா சதிகளும் தமிழ் பொடியாகிவிடும் என்று நான் சொல்கிறேன் நடிகார்களே. ஆனால் அந்த காலம் அது கடைசி காலமாக இருக்கும். இந்த காலத்தில் நாங்கள் சுன்னாவை அடிப்படையாக வைத்து எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், எங்களுடைய மருத்துவத்தை, எங்களுடைய தக்வாவை, எங்களுடைய சரியத்தை, எங்களுடைய அகீதாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கவும், பாத்தில்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபீக் செய்வானா. நல்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மில யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களை விசாரமாக்கி கொடுப்பாயா. சுவர்க்க பூங்காவனங்களை ஆக்குவாயா. நம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. இஸ்லாத்தின் முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.